நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழிசை. ஜனவரி மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழிசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் மலேக மக்களை இலக்கு வைத்து சட்டவிரோத சிறுநீரக வியாபாரம் ஒன்று நடந்து வருவதாக மலேகத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் தமிழிசையிடம் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள்.
சிறுநீரக டோனஸ்களை பெறுவதிலே விசேஷமாக மலேக பகுதியிலே இந்த நாட்டம் செலுத்தப்படுவதாகவும், வறுமை கோட்டின் கீழே இருக்கின்ற மக்களுடைய அவருடைய வறுமை கோட்டை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஓரளவு காப்பி கொடுத்து.
பள்ளிக்கூடங்களில் முதலாம் வகுப்பிலிருந்தே பிள்ளைகளுக்கு பாலியல் கல்வியை புகட்டுவதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்த செய்திகள். இந்தியாவில் பெண் சிசு கொலைகளை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டம் துவங்கப்பட்ட தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பின் இன்றைய நிலைமை பற்றி ஒரு பார்வை. அமெரிக்க தலைநகரை ஸ்தம்பிக்க செய்திருக்கின்ற பனி புயல் குறித்த தகவல்கள். ஈழத்து பாடல்கள் தமிழோசையின் புதிய சிறப்பு தொடர். மற்றும் இன்ன பிற செய்திகளும் இடம்பெறுகின்றன. செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம் சீவகன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையை தாக்கிய பனிப்புயல் காரணமாக நியூயார்க்கில் போடப்பட்டிருந்த பயணத்தடை தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தடையை மீறியிருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு அபராதமும் சிறை தண்டனையும் கிடைத்திருக்கக்கூடும். இருந்த போதிலும் நகர மேயரான பில் த பிளசியோ அவர்கள் அனாவசிய பயணங்களை தவிர்த்து வீடுகளில் இருக்குமாறு மக்களை கேட்டிருக்கின்றார். 1 மீட்டர் உயரத்துக்கு பனியால் நகரங்களை மூழ்கடித்த இந்த பனிப்புயல் காரணமாக 18 பலியாகியிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. சில விமானங்கள் நியூயார்க் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கின்றன. இவை குறித்த மேலதிக தகவல்களை பின்னர் கேட்கலாம்.
இந்தியா பிரான்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்துவதை மையமாக கொண்டு பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஓலா 3 அரசுமுறை பயணமாக இந்தியா சென்றுள்ளார். வட இந்திய நகரான சண்டிகாரில் இன்று வந்திறங்கிய அவர் அங்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். சண்டிகார் நகரை மேம்படுத்த பிரான்ஸ் உதவும் என ஓலா தெரிவித்துள்ளார்.
C'est le meilleur symbole que l'on peut donner à la relation entre la France et l'Inde. Il y a eu depuis plusieurs
அந்த நகரம் பிரெஞ்சு சுவிஸ் நவீன கட்டிடக்கலை கலைஞர் லே கபிசியோ அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. தூய்மையான குடிநீர் வளங்கள், மறுசுழற்சி செய்யும் எரிசக்தி திட்டங்கள் மற்றும் சிறப்பான போக்குவரத்து ஆகியவற்றை உள்ளடக்கி ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக அந்நகர் வடிவமைக்கப்பட்டது. இந்தியா பல மில்லியன் டாலர்கள் செலவில் பிரான்சிடமிருந்து வாங்க திட்டமிட்டுள்ள போர் விமானங்கள் தொடர்பாகவும் இரு நாட்டு தலைவர்களும் பேச உள்ளனர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய குடியரசு தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க பிரெஞ்சு அதிபர் அங்கு சென்றுள்ளார்.
சிரியாவின் அரசு ஆதரவு படைகள் ராஃபியா நகரை மீண்டும் கைப்பற்றியிருப்பதாக நாட்டின் அரச ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. கடற்கரை மாகாணமான லடாக்கியாவில் கிளர்ச்சிக்காரர்களின் பிடியில் இருந்த கடைசி நகர் அதுதான். இதனை அடுத்து துருக்கி எல்லைப் பகுதி வழியாக கிளர்ச்சிக்காரர்களுக்கு வருகின்ற வளங்கர்கள் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க சிரிய இராணுவத்துக்கு வசதி ஏற்படும். ராஃபியா நகரை கைப்பற்ற ரஷ்யாவின் வான் தாக்குதல்கள் உதவின என்றும், அந்த நடவடிக்கை பகுதியளவில் ரஷ்ய அதிகாரிகளால் வழிநடத்தப்பட்டன என்றும் பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்குகின்ற சிரியன் அப்சர்வேட்டரி ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்ற அமைப்பு கூறியிருக்கின்றது.
ஆசியாவின் பல பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் குளிர் காரணமாக பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தென்கொரிய தீவான ஜேஜுவில் கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் 2 விமான சேவைகள் ரத்தாகியுள்ளன. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் பல இடங்களில் சிக்கியுள்ள நிலையில் தாம் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும்
தெரிவித்துள்ளனர்.
கடும் பனி மற்றும் வேகமான வீசும் காற்றின் காரணமாக ஜப்பானிலும் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன.
மோல்டோவா நாட்டு தலைநகர் சிஷினாவில் அரசாங்க எதிர்ப்பு தொடர் ஆர்ப்பாட்டங்களில் இன்றைய ஆர்ப்பாட்டத்துக்காக 15,000 அதிகமானோர் கூடியிருக்கின்றார்கள். 2014 நடந்ததாக கூறப்படுகின்ற பல பில்லியன் டாலர்கள் நாட்டின் வங்கிகளில் இருந்து மாயமானதுடன் தொடர்புடைய ஊழலால் இந்த ஆர்ப்பாட்டம் தூண்டப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கை தரம் வீழ்ந்து போனது குறித்தும் பல ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆத்திரமடைந்திருக்கின்றார்கள். அரசாங்கம் பெரும் ஊழலில் ஈடுபட்டதாகவும், ஒரு உள்நாட்டு அதிகாரமிக்க சுயநலக் குழுவுக்கு நெருக்கமாக செயற்படுவதாகவும் கூறி வளமைக்கு மாறான கூட்டாக மேற்கத்திய ஆதரவு குழுக்களும் மற்றும் ரஷ்ய ஆதரவு குழுக்களும் இணைந்து அரசாங்கத்தை பதவி விலக கோரியிருக்கின்றன.
ஈரான் 114 ஏர்பஸ் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் ஒன்றில் இந்த வாரம் கையெழுத்திட உள்ளதாக அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரானிய அதிபர் அசன் ரொஹானி பிரான்சுக்கு புதன்கிழமை மேற்கொள்ள உள்ள பயணத்தின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என போக்குவரத்து அமைச்சர் அப்பாஸ் அகுந்தியை மேற்கோள் காட்டி ஈரானிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அணுசக்தி உற்பத்தி தொடர்பில் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த சர்வதேச தடை நீக்கப்பட்டதன் பின்னணியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானில் பழமையாகியுள்ள விமானங்களை மாற்றி அடுத்து வரும் தசாப்தங்களுக்கு ஏற்ற வகையில் சேவைகளை மேம்படுத்தி அமைக்க குறைந்தது 400 விமானங்கள் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் சில மருத்துவமனைகளில் சிறுநீரகங்களை விற்கும் சட்டவிரோதமான நடவடிக்கை நடப்பதாக கூறி வெளியான புகார்களை தொடர்ந்து வெளிநாட்டவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்வதை இடைநிறுத்துமாறு அரசாங்கம் அண்மையில் மருத்துவமனைகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த பின்னணியில் வறுமையின் பிடியில் இருக்கின்ற மலேக தோட்ட தொழிலாளர்களிடம் சிறுநீரகத்தை பணம் கொடுத்து வாங்கும் சட்டவிரோத வியாபார நடவடிக்கை ஒன்று நடந்து வருவதாகவும் அதனை முறியெடுக்கும் நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாகவும் மலேகத்தைச் சேர்ந்த அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் பிபிசி தமிழோசையிடம் சற்று முன்னர் தெரிவித்தார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சுகாதார அமைச்சர் கௌரவ ராஜித சேனாரத்னா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். சிறுநீரக டோனஸ்களை பெறுவதிலே விசேஷமாக மலையக பகுதியிலே இந்த நாட்டம் செலுத்தப்படுவதாகவும் மலையகத்திலே வறுமை கோட்டின் கீழே இருக்கின்ற மக்களுடைய அவருடைய வறுமை கோட்டை பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஓரளவு காசை கொடுத்து தரகர்கள் பெரும்பாலான பணத்தை பெற்றுக்கொண்டு இவ்வாறு நடப்பதாக
குறிப்பாக எந்த பகுதிகளில் இப்படியான நடவடிக்கையை மேற்கொள்ளப்படுகிறது, யார் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள்?
தரகர்கள் தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அண்மையிலே அட்டன் பகுதியிலே இவ்வாறான ஒரு தோட்டத்திலே நடைபெற்றதாக எங்களுக்கு செய்தி வந்திருக்கின்றது. இப்பொழுது இன்டர்வியூ செய்து அதை பிரபலியம் படுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான ஏனைய தரகர்கள் செய்த நடவடிக்கைகளும் எங்களுக்கு ஒட்டுமொத்தமான செய்திகள் வெளிவராவிட்டாலும் ஊழியமற்ற செய்திகள் இப்பொழுது இந்த செய்திகளை வெளிவிட்டுக் கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே இவ்வாறான நடவடிக்கை எடுப்பவர்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு அறிய தந்தால் அது நிச்சயமாக மேலிடத்துக்கு கொண்டு சென்று அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.
என்ன வகையான ஆசை வார்த்தைகளை கூறி அல்லது என்ன வகையான உதவிகளை வழங்கி சிறுநீரகங்களை இவர்கள் பெறுகிறார்கள் என்பது போன்ற தகவல் எதுவும் இருக்கிறதா?
ஹட்டனுக்கு அண்மைப்பட்ட ஒரு தோட்டத்திலே நான் தோட்டத்தை தேட சொல்ல விரும்பவில்லை. அந்த தோட்டத்திலே இருக்கின்ற ஒருவரிடம் கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், எங்களை 10 லட்சம் ரூபாய் காசு தருவதாக அழைத்து சென்று ஒரு ஆஸ்பத்திரியை தங்க வைத்து அவருடைய கிட்னி சிறுநீரக அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு அவர்களுக்கு எந்த விதமான கொடுப்பனவும் இல்லாமல் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று விட்டதாகவும் கூறி வருத்தப்பட்டார்கள்.
இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கையில் சட்டம் என்ன சொல்கிறது?
அதாவது இரத்த உறவு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் மாற்று சிகிச்சை செய்வதற்கான அனுமதி இருக்கின்றது. ஆகவே இந்த இரத்த உறவு அல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதற்கான பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. உதாரணமாக இன்று இலங்கையிலே இருக்கின்ற மக்களுக்கு சிறுநீரக சிகிச்சை செய்வதை விட வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதில் தான் அவர்கள் மிகவும் காத்திரமானவர்களாக இருக்கின்றார்கள்.
மலையகத்தில் இருக்கின்ற மக்களை இலக்கு வைப்பதற்கு அவர்கள் என்ன காரணம்?
வறுமை காரணமாக இருக்கலாம், அல்லது இவர்கள் கல்வி அறிவற்றல் காரணமாக இவர்களை ஏமாற்றுவதற்காகவும் இதை செய்வதும் காரணமாக இருக்கலாம். மலையகத்தில் இவ்வாறு நாட்டம் செலுத்துவது
இப்ப குறிப்பாக மக்களிடம் ஒன்று விழிப்புணர்வு இல்லை, அல்லது இந்த மக்கள் மிகவும் வறுமையில் இருக்கிறார்கள். இப்படியான காரணங்கள் தான் இந்த இப்படியான மோசடிகளுக்கு அல்லது இப்படியான குற்றங்களுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன என்பதை நீங்களே சொல்கிறீர்கள். வறுமை நிலை, அதாவது தங்களுடைய ஒரு உறுப்பை விற்று வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற அந்த வறுமை நிலையிலிருந்து அவர்களை மீட்பதற்கு அரசாங்கம் தானே நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களை போன்ற அரசியல் தலைவர்களும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் தானே?
எல்லாரும் சம்பந்தப்படுவதில்லை. சில பேர் வியாபாரமாக செய்யும் பொழுது அந்த வியாபாரத்தில் ஈர்க்கப்பட்டு சிலர் இதை செய்கின்ற பொழுது அரசியல் ரீதியாக தடுப்பது எனக்கு எவ்வளவு தூரம் சரி வருமோ தெரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்.
குற்ற செயலை தடுப்பதிலையும் பார்க்க இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதோடு இந்த மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு உறுதியான திட்டம் இல்லை என்கின்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது தானே?
இப்பொழுது மலையகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை தேட விலை இல்லாதன் காரணமாக அவருடைய சம்பள உயர்வு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பள உயர்வு நிறுத்தப்பட்ட காரணமாக அவர்களுடைய அன்றாட செலவுக்கு அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. இதை நாங்கள் அறியக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆகவே வெகு விரைவிலே மலையகத்திலே இந்த சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். ஆனால் உங்களுக்கு தெரியும், சில காலங்களிலே சில பிரச்சனைகள், இவ்வாறு பிரச்சனைகள் ஏற்படுவது சகஜம். ஆனால் அதற்காக உடனடியாக தீர்வை நாங்கள் ஏற்படுத்த முடியாது. இதற்கு புதிய அரசாங்கம் இன்று வந்திருக்கின்றது. படிப்படியாக இதற்கு ஒரு தீர்வுகளை நாங்கள் எடுத்து தர வேண்டும். எதிர்காலத்தில் இந்த தேயிலை தொழில் எவ்வளவு தூரம் மலையகத்திலே இருக்க முடியும் என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த மக்களை வேறு தொழில்களுக்கு ஈடுபடுத்த வேண்டும், அல்லது சிறுபோகங்கள் செய்யப்படுவதற்கான ஒரு நம்பிக்கையை தூண்ட வேண்டும், அல்லது பிரதம மந்திரி அவர்கள் சொல்லுவது போல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை தான் எதிர்காலத்தில் இருக்க வேண்டும்.
மலையக மக்கள் முன்னணியின் தலைவர், கல்வி அமைச்சர் ராதாகிருஷ்ணன். இதனிடையே இலங்கையில் பௌத்த பிக்குகளின் செயற்பாடுகளை நெறிப்படுத்துவதற்காக அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புதிய சட்ட மூலத்திற்கு சில கடும்போக்கு பௌத்தவாத அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் செல்வாக்குமிக்க பௌத்த பீடங்களில் ஒன்றான மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திபெட் வாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் அந்த சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும், அப்படியான சட்டத்தை கொண்டு வருவது காலத்தின் தேவை என்றும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதேவேளை இலங்கையில் சிறார்கள் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாவதை தடுப்பதற்காக பள்ளிக்கூடங்களில் முதலாம் வகுப்பிலிருந்தே பாலியல் கல்வியை புகட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதற்கான பரிந்துரையை முன்வைத்திருக்கின்ற தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் டாக்டர் நட்டாஷா பாலேந்திரா பிபிசியிடம் தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து வழங்குகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் சிறார்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளாவதை தடுக்கும் ஒரு முயற்சியாக அவர்களுக்காக வாழ்க்கை திறன்கள் என்ற பாடநெறியை பள்ளிக்கூடங்களில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் டாக்டர் நட்டாசா பாலேந்திரா பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கல்வி அமைச்சருடன் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கையின் பள்ளிக்கூட பாடநெறிகளில் ஒன்றாக லைஃப் ஸ்கில்ஸ் என்ற ஒரு பாடநெறியை அறிமுகப்படுத்துவதற்காக நாங்கள் கல்வி அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். இந்த பாடநெறியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சிறார்களுக்கு அவர்களது உடல் தொடர்பிலும் அவர்கள் வளர்ந்து வரும்போது பாலியல் சார் விளக்கங்களை வழங்குவதும் எமது எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று கூறிய டாக்டர் நட்டாஷா, குற்றவியல் சட்டங்கள் மூலம் மட்டும் சிறார்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது எனவும் தெரிவித்தார். சிறார்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் அவர்களுக்கு அவர்களது உடல் தொடர்பிலும் பாலியல் துஷ்பிரயோகம் என்றால் என்னவென்பது தொடர்பிலும் தெரிந்திருக்க வேண்டும். வெறுமனே குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் சிறார்கள் துஷ்பிரயோகங்களுக்குள்ளாவதை தடுக்க முடியாது. எனவே ஒவ்வொரு குழந்தைக்கும் தனது உடல் பற்றி தெரிந்திருந்தால்தான் அதனால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். முதலாம் வகுப்பிலிருந்தே கட்டம் கட்டமாக சிறார்களுக்கு அவர்களது உடல் மற்றும் பாலியல் சார் அறிவை வழங்குவது எமது திட்டமாக இருக்கிறது என்று கூறிய டாக்டர் நட்டாசா, இந்த விடயத்தில் பெற்றோர் அல்லது பெரியவர்கள் சிறார்களுடன் வெளிப்படையாக பேசி புரிய வைக்க வேண்டுமெனவும் அறிவுரை வழங்கினார். பெரியோருக்கும் சிறார்களுக்கும் இடையில் வெளிப்படையான பேச்சுவார்த்தை இல்லாமையும் அவர்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாகும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. குறிப்பாக உடல் பற்றி பெற்றோர் தமது பிள்ளைகளுக்கு வெளிப்படையாக பேச வேண்டும். அப்போதுதான் சிறார்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படும் போது அது தொடர்பில் அவர்கள் பெற்றோருடன் பேசுவார்கள் என்றார் தேசிய பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் டாக்டர் நட்டாசா பாலேந்திரா.
சார்ல்ஸ் பீட்டர். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய குறிப்பொன்று. இந்தியாவின் தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று. பெண் சிசுக்களை பாதுகாப்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டம் தமிழகத்தில் 1992 துவங்கப்பட்டது. ஆனால் இன்னும் இந்த திட்டத்தை கைவிடும் அளவுக்கு தமிழக சமூகத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று பெண் குழந்தைகளின் நலன்களுக்கான செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். இதுதொடர்பான குறிப்பொன்றுடன் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழகத்தில் தொடங்கப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் கிட்டத்தட்ட கடந்த 25 இன்னமும் தொடர்கின்றது. ஐநாவின் சிறார்களின் உரிமைக்கான ஒப்பந்தத்தின்படி குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோருடன் வாழ்வதற்கும் அவர்களை அறிந்து கொள்வதற்கும் உரிமை உள்ளது. ஆனால் அதில் கையொப்பமிட்டுள்ள இந்தியாவில் பெண் சிசுக்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் இன்னமும் திருப்தி ஏற்படவில்லை என்று செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் தொட்டில் குழந்தைகள் திட்டத்தில் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கிறார்களா என்பதை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளும் முறையாக இல்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த திட்டம் தொடர்பாக சென்னையில் உள்ள பெண் குழந்தைகள் நல செயற்பாட்டாளரும் தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் தலைவருமான கே சாந்தகுமாரி தமிழோசையிடம் பேசினார்.
இல்லை, 25 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தில் கவலை தரக்கூடிய விஷயம். தொட்டில் குழந்தை திட்டம் ஆரம்பிக்கப்படுகிற பொழுது இது காலம் காலமாக தொடர வேண்டும் என்று அந்த வித்து ஊன்றப்படவில்லை. அதனால் ஒரு 25 ஆண்டுகளுக்குள்ளே இந்த தொட்டில் குழந்தைகள் திட்டமானது ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் 25 ஆண்டுக்கு பிறகும் அது தொடர்கிறது என்று சொன்னாலே இன்றைக்கும் அந்த பெண் கருக்கொலை சிசுக்கொலைக்கான காரணங்கள் அங்கே அந்த கிராமங்கள்லேயோ அல்லது நகர்ப்புறங்களிலேயோ அது வந்து இன்றைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் என்ன, இது வந்து லைசன்ஸ் டு அடாப்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக இதை நம்ம கொச்சைப்படுத்தி பார்க்க முடியாது. பெற்றவர்களே வந்து குழந்தையை நீங்கள் வந்து அனாதையாக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லுவது போல இந்த அறிவிப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு 100 குழந்தைகள் கொல்லப்படுமானால் அதில் ஒரு 10 குழந்தைகளாவது நம்மால் காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் அதற்கு வரமாக இருப்பது தான் இந்த தொட்டில் குழந்தைகள் திட்டம்.
பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை தடுப்பதற்கு இளம் பருவத்திலேயே பாலியல் கல்வியை வழங்குவது மிக அவசியம் என்று குறிப்பிடும் சாந்தகுமாரி, தற்போதும் கூட அடிப்படை அறிவியல் கல்வி கூட அவர்களுக்கு மறுக்கப்படுவது கூறுகிறார்.
ஆண் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது, பாலுணர்வு கல்வி என்பது நம்முடைய இந்தியாவில் ரொம்ப மறுக்கப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக வந்து அறிவியல் புத்தகங்களிலே பார்க்கிற பொழுது கூட சில விஷயங்களை குறிப்பிட்டு பாடம் நடத்த வேண்டிய ஆசிரியையே ஒரு 3 பக்கத்தை தள்ளிடுங்க, அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாப்டருக்கு அப்படியே தாவிடுவாங்க. அப்போ பாலியல் கல்வி என்பது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்காகட்டும் பெண் குழந்தைகளுக்காகட்டும் ஒரு புரியாத ஒரு புதிர் போன்ற ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது. அப்போ இது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் சில பெண் குழந்தைகளை இரையாக்கி விடுகிறது. சில நேரத்தில் ஆண் குழந்தைகளுக்கு கூட அத்துமீறல் நடவடிக்கை அல்லது பெர்வர்ஷன் அப்படிப்பட்ட செயல்களுக்கு, வக்கிரமான செயல்களுக்கு இது இட்டு செல்கிறது.
தமிழகத்தில் தற்போது பெண்களுக்கு எதிரான கௌரவ கொலை வழக்குகள் அதிகரித்துள்ளதாக கூறும் பெண் வழக்கறிஞர் சாந்தகுமாரி, நீண்ட காலமாக தொடரும் வரதட்சணை கொடுமை தீராதது வருத்தம் அளிப்பதாக தமிழோசையிடம் தெரிவித்தார்.
1961 வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வந்தும் கூட ஒரு ஏறத்தாழ 60 வருஷம் ஆகுது ஆக போகுது. அந்த மாதிரி சூழ்நிலையிலும் இன்னும் இந்த கொடுமை தொடர்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர துவங்கியிருக்கிறது. இன்னொரு விஷயம் வந்து ஏமாற்றத்திற்கு உள்ளாகிறவர்களாகவும் பெண்கள் வந்து இருக்கிறார்கள்.
இதனிடையே தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியின் விடுதியில் தங்கியிருந்த பெண்கள் 3 பேர் நேற்று சனிக்கிழமை தற்கொலை செய்து கொண்டதாக வெளியான செய்தி தவறு என்றும், அவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர். அவர்களின் மரணத்திற்கான காரணங்கள் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. இன்றைய தேசிய பெண் குழந்தைகள் தினம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, பெண்கள் ஒளிர துவங்கினால் இந்தியா முன்னேற்றம் காணும் என்று கூறியுள்ளார்.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பாது. இனி சர்வதேச குறிப்பொன்று. அமெரிக்காவின் கிழக்கு பகுதியை கடுமையாக தாக்கிய பனிப்புயல் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் தலைநகர் வாஷிங்டன் பகுதியில் 1 மீட்டர் உயரத்துக்கு பனி குவிந்துள்ளது. பாதைகளை சுத்தம் செய்யும் பணியில் பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் யாரும் வீதியில் இறங்க வேண்டாம் என்று நகர மேயர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே இந்த பனிப்புயல் நியூயார்க்கை நோக்கி நகர்ந்திருக்கிறது. எனினும் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போக்குவரத்துக்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் இப்போது தளர்த்தப்பட்டுள்ளன. இவை குறித்து பிபிசியின் கூடுதல் தகவல்களை தொகுத்து தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
அமெரிக்காவில் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் வீசி வரும் கடுமையான பனிப்புயல் காரணமாக 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறைந்தது 18 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளார்கள். 10 மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கு கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள பிரதேசங்கள் முழுவதும் பனியால் மூடப்பட்டுள்ளன. அந்த பகுதிகளில் போக்குவரத்துக்கள் முற்றாக ஸ்தம்பித்து போயுள்ளன. பல்லாயிரக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் தடைபட்டுள்ளது. வாஷிங்டனில் பல பகுதிகளில் 1 மீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. வாஷிங்டன் நகர மேயர் முரேல் பௌசர் அனைவரையும் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்படி அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே இந்த பனிப்புயல் நியூயார்க் பகுதியை நோக்கி நகர்ந்ததை அடுத்து அங்கு விடுக்கப்பட்டிருந்த போக்குவரத்து தடையும் இப்பொழுது நீக்கப்பட்டுள்ளது. எனினும் நகரின் மேயர் பில் டி பிளாசியோ நகரத்தின் சரித்திரத்தில் மிகப்பெரிய அளவில் வீசிய பனிப்புயல்களில் ஒன்றாக இது இருக்கும் என்று கூறுகிறார்.
It's quite clear the math speaks for itself. This storm will surpass 20 inches accumulation in New York City.
இதன் தாக்கம் தெளிவாகவே தெரிகிறது. கணக்கிடும் அப்படியே இருக்கின்றது.
நியூயார்க் நகரில் 50 சென்டிமீட்டர்களுக்கும் அதிகமான அளவுக்கு பனி பெய்யும் வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையில் 20 அங்குலங்களுக்கும் கூடுதலாக பனிப்பொழிவு இருக்குமாயின் அது சரித்திர புத்தகங்களில் இடம்பெற்றுவிடும்
என்கிறார் நியூயார்க் மேயர் பில் டி பிளாசியோ. இதனிடையே வாஷிங்டன் நகர மேயர் முரேல் பவுசர் அவசர உதவிகளை வழங்கும் வாகனங்கள் நகர் முழுவதும் சீர் செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என்று கூறியுள்ளார். மக்கள் வெளியே நடமாட முயன்றால் மோசமான வானிலை மற்றும் பனி மூட்டம் காரணமாக அவசர உதவி பணியாளர்களுக்கு அருகிலுள்ள ஆட்களை சரியாக காணும் வாய்ப்பு கிடைக்காது, அதன் காரணமாக விபத்துகள் ஏற்படலாம் என்று அவர் எச்சரித்துள்ளார்.
Our message, and we need the public to listen, is to stay home and to stay off of the streets.
மக்களுக்கு நாம் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகின்றோம். நாம் சொல்வதை கேட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பதுதான் அது. சாலைகளில் யாரும் செல்ல வேண்டாம். இந்த அறிவுரை வாகன ஓட்டிகளுக்கு மாத்திரமல்ல நடந்து செல்பவர்களுக்கும் பொருந்தும். நீங்கள் வீதிகளில் இறங்கினால் அது எமது அவசர உதவி பணியாளர்களின் வேலைகளுக்கு தடையாக அமைந்துவிடும்
என்றார் வாஷிங்டன் மேயர் முரேல் பவுசர். இதனிடையே ஆசியாவின் பல பகுதிகள் கடும் குளிரில் சிக்கித் தவிக்கின்றன. ஜப்பான், சீனா, தென்கொரியா, ஹாங்காங் உட்பட பல இடங்களில் கடும் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்துகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. பல இடங்களில் விமான சேவைகள் முற்றாக ரத்து செய்யப்பட்டுள்ளன.
சிவராமகிருஷ்ணன் அளித்த குறிப்பு அது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக
ஈழத்து பாடல்கள், இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த ஒரு தொடர். முதலாவது பாகம் தயாரித்து வழங்குவது பூபாலரத்னம்
சீவகன்.
எழுபதுகளில் இலங்கையிலிருந்து ஒலித்த இப்படியான பாடல்கள் அந்த நாட்டின் கடல்களை கடந்தும் அந்த சின்ன தீவை திரும்பி பார்க்க வைத்தவை. துள்ளல் இசை என்றால் இலங்கை இசைதான் என்ற அளவுக்கு அவை பலரையும் ஈர்த்திருந்தன. ஆனால் மேற்கத்திய பாணி இசையாக கருதப்படுகின்ற பொப்பிசையை மையமாக கொண்ட இப்படியான பாடல்கள் மாத்திரம்தான் இலங்கை தமிழர்களின் இசையின் அடையாளம் என்று சொல்லிவிட முடியாது. அங்கு வாழும் தமிழர்களின் இசை முயற்சிகள் என்பன அவற்றையும் கடந்து அவர்களின் வாழ்வின் பல அம்சங்களோடும் கலந்தவை. அவர்களின் தெய்வ வழிபாடுகளை அடிப்படையாக கொண்ட சடங்கு பாடல்கள் அவற்றில் ஓரளவுக்கு மூத்தவை. அதேவேளை அங்கு தமிழர்களின் நாட்டார் பாடல்களின் இசையும் கூத்தின் இசையும் அருகே இருந்த சிங்கள மக்களின் இசை வடிவங்களும் அவ்வளவு ஏன் ஆதிக்குடிகளான வேடர்களின் இசையும் கூட இலங்கை தமிழர்களின் இசையின் வேர்களாக கருதப்படக்கூடியவை. இலங்கையை முதலில் கைப்பற்றியாண்ட ஐரோப்பியர்களான போர்த்துகீசர்களின் மூலம் அங்கே வந்த பைல ஆடலுக்கான இசையும் இலங்கை பாடல்களில் கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. அதனை அடுத்து உள்ளூர் பாடல்களை பாட வேண்டும் என்ற ஒரு தரப்பினரின் வேட்கை அங்கே இலங்கைக்கென ஒருவகை மெல்லிசையையும் அறிமுகம் செய்து வைத்தது. இந்த மெல்லிசையின் வளர்ச்சிக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன தமிழ் பிரிவு கணிசமான பங்களிப்பை செய்திருக்கின்றது. அதனை அடுத்து 80களில் ஏற்பட்ட போரும் புலப்பெயர்வும் ஏனைய விஷயங்களும் இந்த இசை முயற்சிகளில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்த அங்கே தமிழீழ விடுதலை போருக்காக போரிட்ட தமிழ் இயக்கங்கள் தமது பிரச்சாரத்துக்கும் ஆட்சேர்ப்புக்காகவும் பாடல்களை இயற்றி இசையமைத்தும் பாடியிருக்கின்றன. இவையும் இலங்கை இசை மற்றும் பாடல்களில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த பல்வேறுபட்ட காலகட்டங்களில் வெளிநாடுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட இசையும் ஓரளவு இலங்கை தமிழர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இவை குறித்த சில கருத்துக்களின் தொகுப்பே இந்த தொடர். இலங்கையின் மூத்த குடிகளில் ஒன்றாக கருதப்படும் வேடர்கள் தமது வழிபாட்டுக்காக பாடும் இசை இது. அவர்கள் தமது தெய்வங்களை வழிபடுவதற்கு முன்பாக அவற்றை வசப்படுத்த இப்படியான இசை உதவும் என்ற பாணியில் ஆடி பாடி இசைத்து வருவதாக கூறுகின்றார் வேடர்களின் வழிபாட்டு முறைகள், குறிப்பாக குமாரத்தன் வழிபாடு குறித்து எழுதி வருகின்ற விஜய் எட்வின்.
தமிழ் வேடர்கள் மற்றும் சிங்கள வேடர்களுடைய வழிபாட்டு முறைகள் அடிப்படையில் ஆடல் பாடலோட கலந்திருக்கிறது. அப்ப இசை என்பது அங்கு ஒரு பிரதானமான இடத்தை பெறுகிறது. இசையை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தெய்வம் உருவேறி ஆடுதல் அந்த மாற்றத்தை நிகழ்த்துகிறார்கள். அப்ப இசை அவர் பிரதான இடத்தை வைக்கிறது அவருடைய. உதாரணமாக தலவாய் குமாரத்தன் கோயில் வழிபாடுகள்ல இந்த முறையை பார்க்கலாம். வேடபாதை இடமென்ற பாடல்களை பாடி அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் நிகழ்கின்றன. அவருடைய வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களிலுடைய இசை ஒரு மிக முக்கியமான, பாடல்கள் ஒரு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது என்று தெரிகிறது.
இதன் தொடர்ச்சியாக தமிழர்களின் வழிபாட்டு முறைகளிலும் அங்கு இசை பெரும் பங்கை பெறுகின்றது. மட்டக்களப்பு உட்பட கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இவற்றை இப்பொழுதும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் அந்த பகுதியில் பாரம்பரிய வழிபாட்டு முறையில், அதாவது பத்ததி வழிபாட்டு முறையில், கடவுளை ஒரு மனிதனில் கொண்டு வந்து அவர்களை மக்களோடு பேசும்படி செய்து வழிபடுகின்ற ஒரு முறை இருந்து வருகின்றது. இது வைதிக முறைகளிலிருந்து வேறுபட்டது. முதலில் ஒருவரின் உடலில் தெய்வத்தை ஏற்றுவார்கள். அதற்கு உடு ஏற்றுதல் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு உச்சரிக்கப்படுகின்ற மந்திரம் கூட ஒரு வகை இசையே என்கின்றார் பேராசிரியர் மௌனகுரு.
உருவேத்தல் என்று சொன்னால், மட்டக்களப்பில் உள்ள சிறு தெய்வ கோயில்களில் மாரியம்மன், காளியம்மன் போன்ற சிறு தெய்வங்களை மக்கள் மீது அல்லது குறிப்பிட்டவர்கள் மீது வரச்செய்தல், வரச்செய்தலுக்கு அந்த தெய்வங்களை பற்றிய முறையான ரிதும், அதாவது ஓசநயம் பொருந்திய சொற்கட்டுகள் இருக்குது. அந்த சொற்கட்டுகளை சொல்லி உடுக்கடிப்பான். உடுக்க அடிக்கிற போது அவர்கள், அந்த கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், அதன் பயப்பட்டு தங்களுக்குள்ள அந்த சுவாமி வந்ததாக எண்ணிக்கொண்டு அந்த சுவாமியாகவே மாறுவார்கள். இதைத்தான் உருவேற்றுதல்னு சொல்கிறது. உட்டு ஏற்றுதல், தெய்வங்களை தன் மீது கொணந்து அதுகளாகவே அபிநயித்து தெய்வங்களோடு உரையாடுகின்ற ஒரு மரபுண்டு அது காலத்தில் இருந்திருக்குது. அதுதான் என்னுடைய அந்த வரலாறு. உளவிய என்ன ஒன்று சொன்னால், தங்களை தெய்வமாக அபிநயித்து கொள்ளுதல்.
இசையால் தெய்வத்தை வசப்படுத்த முடியும் என்று தாம் முழுமையாக நம்புவதாக கூறுகின்றார் கழுதாவளை அம்மன் கோயிலின் பூசகர் நற்குணம்.
இசையால் அசியாது எதுவும் இல்லை, தெய்வம் கூட மயங்கிடும் இசைக்கு. அதனால அந்த இசையோட அந்த மந்திரத்தை உச்சாடனம் கூட அந்த தேவதை அதுல வந்து. உதாரணமாக நாங்களும் ஒரு கலை நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கோம், எங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு சுயரூபங்களும் மாறிடும், மாறி நாங்கள் அதிலேயே கூர்மையாக பார்த்து கொண்டிருப்போம். அதே போல் தெய்வங்கள், தெய்வங்களுக்கும் ஒரு இசை, நடனம், பாடல், சகலதும் சித்திரங்களால் பாடப்பட்டிருக்கு. ஆகவே அந்த உருவத்திரம் வந்து அந்த அது வரணும்னு சொன்னால், அந்த சக்தி இந்த ஒரு மனிதனோட தேவதையாக ஒரு மாரியம்மன் ஆடுறான் தலை சுத்துறான்னு சொன்னால், அதுக்கு அந்த தேவதையை இவங்க அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லி உருவ அடித்து சிலம்ப கிளிக்கி அந்த அகோரத்தோடு எழுப்புவாங்க. விளம்பரம் அந்த தெய்வத்தை அதுக்கு கூறும்.
சரி, இந்த மந்திரம் எல்லாம் எங்கிருந்து வந்தது?
ஆதிகளே சித்திரங்களால் இவங்க தான் இந்த மானிடனுக்கு தேவை என்பதற்காக எட்டு மூலம் எழுதி மக்களுக்கு பரப்பியிருக்காங்க. இதை நாங்கள் குரு பரம்பரையாக, இப்போ நாங்கள் இதை மூன்றாவது பரம்பரையாக செய்து வரோம். இப்படி பரம்பரை ஊடாக குரு சிஷியன் அப்படி வரைவிலே வந்து கொண்டு இருக்கு.
இந்த கோயில்களில் தெய்வத்தை ஒருவரில் உருவேற்றிய பின்னர் தான் அடுத்த பூசை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும். உருவேற்றப்பட்ட தெய்வம் தொடர்ந்தும் அதே மனிதரில் நிற்பதற்காக அங்கு தொடர்ச்சியாக பாடல்கள் தேவை என்று அவர்கள் கருதுகின்றார்கள். அதில் ஒன்று அந்த தெய்வங்களின் காவியத்தை பாடுதல். இது மாரியம்மனுக்கான காவியம்.
அமிர்த பரிபூரணி நளின விழிகாரணி அந்த பரிபூரணி சொன்ன மருள் பாகிரி திமித திமி திமிதியன் நடனமிடு மகமாரி தேவதொழு தேவிதன் தாளினை வழுத்த குமிழ்ந்த நல்வாயும் அத்தகமும் இரு புயமும் குடல் வயிறும்
உருவேறி ஆடத் தொடங்கிய தெய்வம் கோயிலை சுற்றவர ஆடத் தொடங்க பாடல்களும் தொடர்ந்தே வரும். குறிப்பாக பெண் தெய்வங்களை கோயிலை சுற்றவர அழைத்து வரும் பொழுதும் இப்படியான பாடல்களும் தொடர்ந்தே பாடப்படும்.
வாராவாம் வாராவாம் சிவமுத்துமாரி தயார் மக்களுக்கு வரம் கொடுக்க சிவமுத்துமாரி அம்மாளே தாயல்லவோ நீ எனக்கு சிவமுத்துமாரி தயார் தலைமகண்டி நான் உனக்கு சிவமுத்துமாரி அம்மாளை பாடல் பாடும் துயரம் சிவமுத்துமாரி தயார் பார்வை குழந்தையோ சிவமுத்துமாரி, அம்மாளே குழந்தை படும் துயரம் சிவமுத்துமாரி, தாயார் கோயிலிலே கேட்கலையோ சிவமுத்துமாரி, அம்மாளே குருக்கள் படும் துயரம் சிவமுத்துமாரி, எங்கள் கொம்பனையே கேட்கலையோ சிவமுத்துமாரி, சிவமுத்துமாரி அம்மா சிவமுத்துமாரி.
அதே போல அம்மன் பவனியின் பொழுது பெண்கள் எழுப்புகின்ற குரவையும் இங்கு ஒரு இசைதான்.
சிவமுத்துமாரி அம்மா சிவமுத்துமாரி.
ஆனால் இந்த சடங்குகள் இத்துடன் முடிந்து விடுவதில்லை. பூசைகளின் பின்னர் அம்மனை குளிர்விக்க பாடப்படுகின்ற குளிர்த்தி பாடல்களும் இனிமையான இசையின் வடிவந்தான். அவை குறித்தும் ஏனைய இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்தும் அடுத்த பகுதியில் பார்ப்போம்.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம்.